மத்தேயு 20 வசனம் 20 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது செபதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோட கூட அவரிடத்தில் வந்து அவரை படித்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாத்திரத்திலும் ஒருவன் உமது இடது பாத்திரத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவராயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கவும் வந்தார் என்றார்.
நம்ம கடந்த வாரம் வந்து மத்தேயு பகுதியில் படிச்சிருக்கிறோம் அந்த திராட்சை தோட்ட ஊமை. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது, மறக்கக்கூடாத ஒரு பாடத்தை. முந்தினோர்கள் பிந்தி போவாங்க, பிந்தினோர்கள் முந்தி வருவாங்க அப்படின்னா அந்த 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 ஊமையில படித்த சத்தியம் நம்மள ஆழமா நம்ம சிந்தனைகளை பாதிக்கணும், சிந்தனைகளை மாற்றணும். ஏன்னா என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ நம்ம நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்கள் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். நம்ம சொந்த இதனால பக்தியினால கிரியினால நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். எப்போ நித்திய ஜீவன் தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு, அதுக்கு கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லைன்ற ஒரு நன்றி ஆனந்தத்துல நன்றியில இருக்கிறோமோ அப்பதான் நித்திய ஜீவனுக்கு நம்ம அடைய முடிகிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அதான் அந்த மனநலன் மாற்றம். நாம் கொஞ்சம் கூட அதுக்கு தகுதியே இல்லை என்ற உணர்வு, நித்திய ஜீவன் தேவன் கொடுக்கிற இலவசமான கிருபையான ஈவு, அது ஒருபோதும் நம்ம கிரியைகள்னால எவ்வளவுதான் பக்தியா வாழ்றதுனால நாம் அடைய முடியாது. அத ஆழமா நம்ம உணர்ந்தோம்னா நம்ம சிந்தனைகள் மாறுறது மாத்திரம் இல்ல, ரட்சிப்புக்காக ரட்சிப்பு மேல நித்திய ஜீவன் மேல இவ்வளவு இலவசமா கொடுக்கிறாருன்னு நம்ம இருதயம் எல்லாம் நன்றினால நிறைவேறது மாத்திரம் இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம நடக்கிறது மத்தவங்க கிட்ட நடக்கிறது இயற்கையாக ஒரு வெளிப்படுகிறது ஒரு தாழ்மை. பாருங்க தாழ்மை இருக்கும் ரட்சிப்பு மேல இந்த மாதிரி சிந்தனை. ரட்சிப்பு எனக்கு கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடமாகத்தான் கிடைக்குதுன்றத உணர்ற ஒரு மனுஷன், அவனுக்கு நன்றி வர்றது மாத்திரம் இல்ல, அதிகமான பொங்கி வருகிற நன்றி மாத்திரம் இல்ல, மற்றவங்க கிட்ட மிகுந்த தாழ்மை இருக்கும். இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. பாருங்க ஒரு நேச்சுரல் ரிசல்ட். ஏன்னா தாழ்மைன்றது வந்து அது அது ரசிக்கப்படுகிறவருடைய ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு குணம். உலகத்துல இயற்கை மனிதர்கிட்ட யாருகிட்டையும் தாழ்மையா பேசுறான் பாருங்களேன், தாழ்மையா இருக்கிற மாதிரி வாய்ஸ வச்சுக்கலாம், ஆனா அவங்க இருதயத்துல அவிசுவாசிக்கு ஆண்டவரை அறியாதவனுக்கு கிருபை அறியாதவனுக்கு தாழ்மைன்றது இருக்கவே முடியாது. பாருங்களேன் தாழ்மைன்றது இருக்கவே முடியாது. அவன் சூழ்நிலையினால கொஞ்சம் அடங்கிதான் இருப்பான், கஷ்டம் இருக்கு அது இருக்குன்னு அடங்கிதான் இருப்போம். ஆனா தாழ்மைன்றது இயற்கை மனிதனுக்கு வரவே முடியாது, அது கிருபை. ஹியூமிலிட்டி இஸ் எ கிரேஸ், தாழ்மைன்றது ஒரு கிருபை. அது எப்ப வருது? ஒரு மனுஷனுக்கு இயற்கையா பெருமையா அகங்காரம் பிடிச்ச மனுஷன் எப்ப தான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆனா இவ்வளோ பெரிய விலைய கொடுத்து இவ்வளோ பெரிய அந்த காமிச்சு தனக்காக சுயநலமே அற்று தனக்காக பலியாய் ஒரு நித்திய ஜீவனை மீட்பர் இயேசு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அது எனக்கு வெறும் கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக தான் கிடைக்குதுன்ற ஒரு உணர்வு ஆழமா ஒரு மனுஷன் உணர்றானோ அவனுக்கு தான் முதல் தடவை வாழ்க்கையில தாழ்மைன்ற ருசியே வர முடியும். மற்றவர்களுக்கு தாழ்மைன்ற அந்த வாசனை கூட தெரியாதுன்னு சொல்லலாம். ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியமானது. இந்த எங்க ஒரு பெருமையா இருக்கு, பெருமையா இருந்துகிட்டு நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அங்க ஒண்ணு வந்து அவங்க ரட்சிக்கவே படாம இருக்கலாம், இன்னொன்னு ரட்சிப்பு கிருபையின் மூலமாகத்தான் வருகிறதுன்றத இன்னும் அறியாம இருக்கலாம். அதான் வெளிப்படுத்து. பெருமையா ஒருத்த மனுஷனை பார்த்து அவன் விசுவாசி சேர்ச்சில் இருக்கிறானா, அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கூலிக்கு மாறு அடிக்கிறான், அவன் நினைச்சுட்டு இருக்கான் அவன் சொந்த முயற்சியில தான் பரலோகத்துக்கு போக போறேன். இந்த கிருபையின் மூலமா கிடைக்கிற விசுவாசத்தை ரட்சிப்பை அவன் ஆழமா உணர்ந்ததே கிடையாது. அதுக்குதான் அவனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. பாருங்களா, இது பிராக்டிக்கலா தெரியும். அதுதான் ஆண்டவர் வந்து இந்த முழு காஸ்பல்ல பல இடங்கள்ல சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டதனுடைய முதல் அடையாளம் என்ன? தாழ்மை. ஏன் தன்னுடைய ராஜ்யத்தின் மக்களுடைய குணாதிசயங்களை அவர் பட்டியலிட்டு வரும்போது முதல் குணம் என்ன சொல்றாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது முழு மத்தேயுல பல இடங்கள்ல சொல்லிட்டு வந்ததை பார்க்கலாம். ஒரு ரீசெண்டா தான் சமீபமா நம்ம படிச்சோம் மத்தேயு 18:3, நீங்கள் மனமாறி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா தாழ்மை தான் காட்டுது உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டதுன்றதுக்கு அடையாளமே தாழ்மை அப்படின்றது. பாருங்களேன், நமக்கும் அந்த அப்போஸ்தலர்கள் சரி நமக்கும் சரி ஆவிக்குரிய ஜீவியத்துல பெரிய தடையா பெரிய பிரச்சனையா சாபமா இருக்கிறது நம்முடைய பெருமை. தாழ்மையை பத்தி நம்ம படிச்சுக்கிறது இல்ல. சரிங்களா, படிச்சாலும் அதை மறந்துடுறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தாழ்மையை பத்தி 18 எவ்வளவு படிச்சோம், அந்த அளவுக்கு தாழ்மை நமக்குள்ள இருக்கா இல்ல? மறந்துடுறோம். நம்மளை பத்தி நல்லா அறிந்த தேவன் என்ன பண்றாரு? மீண்டும் மீண்டுமாக தாழ்மையை பத்தி பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி. ஆண்டவர் இரக்கமாக தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் போது இதுல வந்து தாழ்மை வந்து ரட்சிக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளமாக மாத்திரம் இல்லாமல் தேவ ராஜ்யத்துல பெரியவங்களா யார் ஆக போறாங்க இல்லைங்களா, தேவ ராஜ்யத்துல கிரேட்டஸ்டா யார் ஆக போறாங்க, எதன் மூலமா ஆக போறாங்கன்னா தாழ்மையின் மூலமாகத்தான். அதைத்தான் இந்த பகுதியில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இதை கூட ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறார். எந்த பகுதியில் நீங்கள் மனமாறி குழந்தைகள் போல் மாறாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னாரோ அதே மத்திய 18:4, எவன் இந்த சிறு பிள்ளைகள் போல் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் தேவராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான், பெரியவனா இருப்பான். ஆகவே இந்த பகுதியில ஒரு இன்சிடென்ட் மூலமா அந்த பாடத்தை மீண்டுமாக விளக்கி கொடுக்கிறார். யாக்கோபு யோவானுக்கு தலைக்கு சில நேரங்களில் ஏறிடும் பெருமை இல்லைங்களா, தலைக்கு ஏறிடும் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு சில நேரத்தில் தலைக்கு பெருமை ஏறி போய் அவங்க ஒரு ஒரு லட்சியத்தோடு வராங்க, ஒரு தீவிரமான லட்சியம். அந்த லட்சியம் தப்பு இல்ல, தேவ ராஜ்யத்திலேயே நம்ம பெருசா இருக்கணும், பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும்ன்ற லட்சியத்தை அவர் குற்றப்படுத்தல சித்தல. ஆனா அவங்க தெரிந்து கொண்ட முறை, அவங்க தெரிந்து கொண்ட முறையை அவர் சீர்திருத்தார், கரெக்ட் பண்றாரு. அதை நம்ம படிக்க போறோம். இந்த பகுதியை ரெண்டு பிராட் ஹெட்டிங்ஸ்ல நம்ம பிரிச்சோம்னா எப்படிங்க தேவ ராஜ்யத்துல பெரியவன் ஆகுறது, கிரேட்டஸ்ட் ஆகுறது, பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக சாதிக்கிறது, அது இருக்கிறது நமக்கு தப்பு இல்லை இல்லைங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன், இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச தேவனுக்கு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? அவருக்கு நம்ம ஏதாவது பெருசா செய்யணும், ஏதாவது அவரு ராஜ்யத்துல நம்ம பெருசா நம்ம முழு இதயத்தையும் கொடுத்து அவருக்கு செய்யணும், அது இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை எந்த முறையில அது செய்ய பார்க்கணும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துல தேவராஜ்யத்துல நம்ம பெரியவங்க ஆகக்கூடாதுன்றத முதல்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த விதத்துல தேவராஜ்யத்துல நம்ம பெரியவங்க ஆகணும் இல்லைங்களா, அதை பத்தி தான். நம்ம இதுக்கு ரொம்ப பொருத்தமான பாடம். ஏன்னா நம்ம வந்து சபை நமக்கு வளரும் போது, புது மெம்பர்ஸ் வரும்போது, இன்னும் நமக்கு டீக்கன்ஸ் தேவை, பாஸ்டர்ஸ் தேவை இல்லைங்களா, அதெல்லாம் வளர்றது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லாம இந்த இதுல வந்து நாலு குணங்களுக்கு சொல்ல போறாரு, நாலு எச்சரிக்கையை கொடுக்க போறாரு. இந்தந்த விதங்கள்ல சபையில பெரியவங்க ஆக பார்க்கவே கூடாது. நாலு காரியங்கள், இது சாத்தானுடைய வழிகள், இது உலகத்தின் வழிகள். உலகத்துல எப்படித்தான் மக்கள் பெருசா ஆகுறது, உலகத்துல எப்படித்தான் மக்கள் பெருசா ஆகணும்னு பாக்குறது, அது ஒருபோதும் சபையில வந்துடக்கூடாது. இந்த நாலு குணங்களை நம்ம படிச்சுக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம சபை மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சபைகள் பிரிஞ்சு போறது, சின்னாபின்னமாய் போறது எதுக்குன்னா, இந்த நாலு குணங்கள், பாவ குணங்கள், மோசமான குணங்கள் அப்படின்றது மக்கள் தெரியாததுனால. ஏன்னா நம்ம பெருசா சபை ஆகும்போது இப்படி சில பேர் வந்து சபையில பயன்படுத்தி நம்ம சபையை உடைக்க பார்ப்பாங்க, கெடுக்க பார்ப்பாங்க இல்லைங்களா. இந்த நாலு குணங்கள்ல அது ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே அது நின்று அதுக்கு விரோதமா நிக்கணும். இது தப்பு. இந்த விதத்துல தேவராஜ்யத்தை வளர்க்கக்கூடாது. இந்த விதத்துல தேவராஜ்யத்துல பெரியவங்க இது அடையாளம் பார்த்துக்க முடியும் நம்மனால. இந்த நாலு குணங்கள் என்ன அதை பார்க்க போறோம். முதலாவது அதை சொல்லி முடிச்சு எப்படி சரி இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி ஆகணும்ன்றது ஆண்டவர் சொல்ல போறாரு. அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம், எப்படி தேவராஜ்யத்துல பெரியவங்க ஆகுறது, இந்த கிரேட்டஸ்ட் பெரியவனாக எப்படி ஆகுது. நாலு முறைகள் ஆகக்கூடாது. இதான் உலக உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்படித்தான் நடக்கிறது. ஏன்னா ஏன் சபைகள்லயும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க மறுஜன்மம் அடைந்தவங்க சபையில இல்லாம எல்லாரும் கூடி கூட்டமா ஆயிட்டதுனால சபையில இந்த முறைகள் தான் பயன்படுத்துறது. ஏன்னா அவிவசுவாசிக்கு இந்த முறை தான் தெரியும், இந்த நாலு விதத்துல தான் பெரியவங்க ஆகணும்னு பார்ப்பாங்க. அது ஒருபோது அது பெருமையினால வருது. அதனோட ரிசோர்ஸ் மூலம் என்னன்னா பெருமை, சுய பெருமை, சுயத்தை மேல தள்ளிக்கணும் அப்படின்னு வருது. அது ஒருபோதும் சபையில இருக்கக்கூடாது. ஆனா சபையில இதுதான் இருக்கிறத பார்க்கணும். அது அவருடைய சபையில வரக்கூடாதுன்னு ஒரு கரிசனத்தோட ஆண்டவர் சொல்றாரு. நாலு விதங்கள்ல, சாத்தானுடைய நாலு முறைகள்ல நம்ம பெரியவனாக பார்க்க கூடாது. அது 20-25 வரைக்கும் வருது. மனுஷருங்க பார்வையில பெருசா ஆகுறதும், மனுஷருங்க சுயநலத்தினால பெருசா ஆகுறதும், இது ஆக்சுவலா நமக்கு பெரிய சோதனை. யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்தனையில, நம்ம பேச்சுல, நம்முடைய ஆட்டிடியூட்ல இப்படி எல்லாம் சபையில் நம்ம நடந்துக்க பாக்கலாம். ஆகவே இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்பா இதுக்கு பயப்படணும். இந்த மாதிரி நம்ம பண்ண பாக்குறோமா, இந்த மாதிரி நம்ம பேச பாக்குறோமா, இந்த மாதிரி நடக்க பாக்குறோமா சபையில, மத்தவங்க பார்வையில இப்படி எல்லாம் பெரியவங்க ஆகணும்னு பாக்குறோமான்றத இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, என்ன அந்த நாலு காரியங்கள், நாம் தவிர்க்க வேண்டிய நாலு காரியங்கள். முதலாவது, சபையில அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் மூலமாக பொலிட்டிக்ஸ் செஞ்சு சபையில பெருசாக பாக்குறது, புரியுதுங்களா. ஒரு சபையில ஒரு அரசியல் அதிகார நாட்டம் பண்ணுவாங்க. சூழ்நிலை, யார் பேசணும், எப்படி பேசணும், உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு, யார் சொன்னா சரியாகும், அது சொன்னா நல்லா பிளான் பண்ணுவாங்க தெரியுங்களா. சில பேர் இப்படி பேசணும், அப்படித்தான் பேசணும், இவங்க சொன்னா தான் சரியா இருக்கும், அது எப்படியாவது ஒர்க் ஆகணும்ன்றதுக்காக மெனிபுலேட், ஜனங்களை மெனிபுலேட் பண்றது, அரசியல் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது சபையில். அதெல்லாம் எத்தனை பேர் செய்யறீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துல இப்படித்தான் மக்கள் சாதிக்கிறது பெருசாகிறது. யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்தில் நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா நம்ம யார தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா. எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும் அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி யார தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம தெரியாதவங்க கிட்ட க்ளோஸா இருக்கணும், க்ளோஸா இருக்கணும் இல்லைங்களா. நம்ம லிங்க்டின் நெட்ஒர்க்ஸ்லாம் பெரிய சிஇஓ கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கனெக்ஷன், பெரிய நெட்ஒர்க் வச்சிருந்தா தானே நமக்கு அந்த வேலை ஓப்பன் ஆகும்போது, இங்க பெருசா ஆகும்போது நம்மள சேர்த்துக்குவாங்க. பெரிய ஆளுங்கிட்ட கனெக்ஷன் நம்ம வச்சிருக்கணும், சிஇஓ சிஎஃப் கிட்ட. இதான் எல்லா இடத்துலயும் நம்ம பாஸ் கிட்ட நம்ம பெரிய ப்ரொமோஷன் வேணா என்ன பண்றது, அவருக்கு போய் ஒரு மாலை போடுறது, அவருக்கு பிடிச்ச காரியம் வாங்கி கொடுக்கறது, அவரை எங்கன்னா டின்னர் கூட்டு போறது, அவரை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அவருக்கு மாலை போட்டு சன்மானம் பண்றது, இதுதான் உலகம், இதுதான் அரசியல், இதெல்லாம் பாலிட்டிக்ஸ். அவங்க ஈகோவை பெருசு பண்ணி அவங்க கிட்ட க்ளோஸா யார் இருக்காங்க அவங்கள வச்சு அவங்கள பிடிச்சி நம்ம வேலையை ஆக்க பாக்குறது, இதெல்லாம் உலகத்துல அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறது. ஆபீஸ்ல அதான் அவருக்கு ட்ரிங்க்ஸ்னா அவருக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும்னா அதை வாங்கி கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது. எப்படி பெருசாகுது, க்ளோஸா பெரியவங்க கிட்ட க்ளோஸா கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேல நம்ம மேல போயிடலாம். அவர் பாஸ்டர் சொன்னாரு அந்த பாஸ்டர் கான்ஃபரன்ஸ்ல, நான் எங்க பார் மீட்டிங்க்கு போனேன்னா இந்த அரசியல் மீட்டிங்கும் போவேன், அந்த மினிஸ்டர் அவங்க எந்த ரூம் போட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்திலே ரூம் போட்டுருவேன் நான். அப்படி கோட்டு போட்டுதான் நான் பெருசா ஆனது. ஏன்னா அவங்க கிட்ட க்ளோஸா இருந்துருவேன், அவங்களை மீட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அந்த கனெக்ஷன் வச்சுக்கிட்டு நான் பெருசா வந்துட்டேன். அதே மாதிரி நம்ம தகவல் பாலா பக்கத்துல ரூம் போடலான்னு பார்த்தாரு அவரு, ஆனா கிட்டவே பேசல அவரு, கிட்டவே என்னன்னோ பேசி பார்த்தாரு, ஒன்னும் சிக்கல. அந்த மாதிரி அரசியல் யாரை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி மெனிபுலேட் பண்ணணும், நம்ம வேலையை ஆவறதுக்கு நமக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவங்களை என்ன செய்ய வைக்கணும் இருக்குங்களா, அது சபையில பண்ணக்கூடாது. எங்க காற்று சொல்ற ஆண்ட 20வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஒரு நிமிஷம் படிங்க, 20வது வசனம்.
அப்பொழுது செபதியின் குமாரனுடைய தாய் தன் குமாரனை கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்.
ஓகே, இந்த அம்மா செபதேயின் குமாரனுடைய தாய், செபதேயின் குமாரனுடைய தாய் யார் அது? செபதேயனா யாக்கோபு யோவான், ஆண்டவரோடு இருந்த சீஷர்களுடைய தாய். அவங்க அப்பா பேர் ஜெபதேயு, இந்த அம்மா அம்மா வந்திருக்கு. இங்க மார்க் இதே 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா இல்ல, அங்க வெறும் யோவானும் யாக்கோபும் வந்த மாதிரி கேட்ட மாதிரி தான் போட்டிருக்கு. ஐயோ பாருங்க, அங்க யோவான் இங்க அம்மா போட்டிருக்கு, அங்க அம்மா இல்லன்னு இது ஒரு முரண்பாடா சில பேர் பாக்குறது. அது ரொம்ப தப்பு, அப்படி பாக்குறதுல அதை புரிஞ்சுக்க பாக்கணும். என்ன இதனோட நோக்கம், இது யாரு கொண்டு வந்தது, யாரு செஞ்சதுன்றது நமக்கு மத்தேயு மார்க் என்ன காட்டுறாருன்னா, இது அம்மாவுடைய வேலை இல்ல, இது யோவானோ யாக்கோபோ ரெண்டு பேர் பிளான் பண்ணி அம்மாவை பயன்படுத்தினாங்க. அதனால யாக்கோபுக்கும் யோவானுக்கும் நேரடியா அவர் அந்த குற்றத்தை சுமத்துறாரு. ஆனா மார்க் மத்தேயும் நமக்கு அம்மா சாதனத்தை காட்டுறாரு, யார் மூலமா இந்த ரிக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் பாத்துக்கிட்டு முரண்பாடு அங்க ஒண்ணு போட்டிருக்குன்னு நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இந்த வேதம் எவ்வளவு ஒரு இன்டிகிரிட்டியோடு உண்மையோடு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு மார்க்கம் உட்காந்துட்டு நீ வேற சொல்லக்கூடாது, நான் வேற சொல்லக்கூடாது, ஒரே மாதிரி எழுதுவோம்னா இல்ல. அவங்க அவங்களுடைய முக்கியத்துவம், ஒரு சில காரியங்கள் முக்கியத்துவம் படுத்தணும்னு ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாங்க. மார்க் எழுதினாரு, மார்க் தான் முதல்ல எழுதினார். அதே மாதிரி இவர் எழுதணும்னு பாக்கல, இவர் வேற இதை வலியுறுத்தணும். அது நேர் கண்ணால் கண்ட சாட்சி மாதிரி என்ன நடந்துச்சு எழுதுறாரு இல்லைங்களா. அதான் வேதத்துல உண்மையா பாக்குறோம், அதுல முரண்பாடு இல்ல, அதனோட வலியுறுத்துதல் வித்தியாசம். இந்த அம்மாவை கூட்டு வராங்க. ஏன் அம்மா? இங்கதான் அரசியல் நடக்குது, குடும்ப அரசியல் நடக்குது. ஏன் அம்மானா? இத நம்ம புரிஞ்சுக்க பார்த்தோம்னா, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது மூணு பெண்கள் அதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம் பைபிள்ல. ஒன்னு வந்து மகதலீனா மரியா, இன்னொன்னு வந்து இயேசுடைய தாயா மேரி இல்லைங்களா. இன்னொரு பேர் மத்தேயு என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா செபதேயுவின் குமாரனுடைய அம்மா, இந்த அம்மா தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அதே பகுதி மார்க்ல பார்த்தோம்னா, இந்த அம்மாவுக்கு பேரும் கொடுத்திருக்கு. இந்த அம்மா பேரு சலோமே, இந்த அம்மா பேரு செபதேயுவின் தாய் யாக்கோபு, யோவானுடைய தாய் பேரு சலோமே. யோவான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சேர்க்கிறார், யோவான் என்ன சொல்றாரு, சலோமே வந்து இயேசுடைய தாயாகிய மரியாளுடைய சகோதரி, புரியுதுங்களா, சிஸ்டர், மேரியுடைய சிஸ்டர் தான் சலோமே. அப்படின்னா யோவானோ யாக்கோபோ இயேசுக்கு கசின். இப்ப வந்திருக்கிறது யாரு? என் பெரியம்மா, இயேசுக்கு பெரியம்மா வந்திருக்கு. பெரியம்மா அவ கூட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. இல்ல கூட்டு வந்து என்ன, ஏன் பெரியம்மா அவ கூட்டு வரணும்? குடும்ப அரசியலை புரிஞ்சுக்க பாக்கணும். யாரு? நாங்க நேரம் வந்து கேட்க மாட்டோம், பெரியம்மாவை கூப்பிட்டு வருவோம். ஏன்னா இயேசுக்கு தாய்னா பிடிக்கும், அந்த தாய்க்கு சகோதரி பெரியம்மா. அந்த பெரியம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த குடும்ப உறவை தங்களுடைய மேன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள். பாருங்களேன், அவங்களுடைய தாய் எப்படியோ ரெண்டு பேரும் அந்த அம்மாங்கள தாய் சிஸ்டர்ஸ் ஆகவே அந்த அனுகூலம் வேற யாருக்குமே அந்த புத்தேபுருக்கெல்லாம் சொந்தக்காரங்க இல்லைங்களா. அவத்துவம் ஆகி அந்த அனுகூலம் இவங்களுக்கு உண்டித்தான் அந்த அட்வான்டேஜ், அந்த லெவரேஜ் வாங்க, அது அந்த அந்த அனுகூலம், அந்த அனுகூலத்தை பயன்படுத்தி நம்மள மேல போயிடலாம். அந்த தாயை கூட்டு வர, அந்த தாய் தான் அரசியல் முதலாவது. தாய் கசின்ஸ் அவங்க வரல, அந்த அம்மாவ இயேசுக்கு அந்த அம்மா மேல இருக்கிற பாசம், அந்த அம்மா மேல இருக்கிற பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பெரியம்மாவை கூப்பிட்டு வராங்க. இந்த அம்மா வந்து இயேசுவோடு பல நேரங்களில் ஊழியம் செய்து இயேசுக்கு பணிவிடை செய்ததாக கூட வேதத்துல போட்டிருக்கு. அந்த அம்மாவை ரொம்ப அன்பு செய்யறாரு இயேசுன்னு கூட பாக்குறோம். ஆகவே எப்படி ஒரு சாலமன் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கணும்னா அடோனிஜா என்ன பண்ணு தெரியுமா, பெட்சிவாவை பிடிச்சி கூப்பிட்டு போனான். அம்மா இத சொன்னா அவங்க பையன் கேட்பான், அவன் தலையை போச்சு, அதனால அந்த அட்வான்டேஜ் பயன்படுத்த பாக்குறது. ஏன்னா நெருங்க யாராவது கிட்ட மேல அவங்க கிட்ட தொடங்கன்னா அவங்க வைஃப புடிச்சுக்குவான் இல்லைங்களா, எம்எல்ஏ ஜாப் கிட்ட போனா அவங்க வைஃப புடிச்சிட்டு போலாம், அந்த மாதிரி நெருங்கி அவங்கள புடிச்சுக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இங்க இருக்குது. அந்த அம்மாவும் வந்து எப்படி கேட்டுச்சு பாருங்களேன், அந்த அரசியல் பாருங்கள, அந்த பையா நான் பார்த்து வளர்ந்தவனே, நீ உட்காந்துகிட்டு இருக்கிற மாமி வந்திருக்கிற, அம்மா பெரியம்மா வந்திருக்கிற அப்படின்லாம் இல்ல, நான் ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்லாம் இல்ல. எப்படி வருது, அவரை வந்து பணிந்து கொண்டு பணிந்து கொண்டு, நம்ம ஊர்ல சொல்ல போனோம்னா அவருக்கு ஒரு மாலை போட்டு அவருக்கு ஒரு பேனரை வச்சு அவருக்கு பெருசா வாசல்ல பேனரை வச்சு, அந்த காலத்துல பேனர் இல்ல, அந்த அம்மா வந்து ஒரு ராஜா மாதிரி அவரை நடத்தி, நான் வளர்ந்த பையன் உனக்கு நான் பார்த்து வளர்த்த பையன், வந்து பணிந்து கொண்டு பணிந்து கொண்டு என்ன வந்து வந்து சொல்லுது படிங்க,
உன்னிடத்துல
ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். மார்க் 10 பாத்தீங்கன்னா அந்த விண்ணப்பம் என்ன நான் சொல்ல மாட்டேன், என்ன விண்ணப்பம்னு சொல்ல மாட்டேன். ஏன், நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு கேட்பேன், மாமி வந்திருக்க பெரியம்மா வந்திருக்கிறப்பா, எப்படி உனக்கு வந்து ராஜா மாதிரி பணிந்து கொண்டு, அப்பா என்ன ஞாபகம் என்ன மறந்துடாத, உங்க அம்மா உடம்பு சரியில்லாத போதெல்லாம் உனக்கு எப்படி சோறு போட்டிருக்கிறேன், நான் என் தோல்ல உண்டு பார்த்து வளர்த்த மாமி, என் பாசத்தெல்லாம் மறந்துடாத, உன் மாமி வந்திருக்கிறேன், அவர் பார்த்த உடனே அப்படியே மகிழ்ச்சி, மாமி பெரியம்மா பார்த்த அப்படியே ஆசை, பார்த்த உடனே அவருக்கு ஆசை, அப்படி ஆசை உடனே உன்னை பார்த்து உன்னை வளர்த்தலாம் விட்டுருக்கிறேன் நானு அப்படின்னு நான் ஒண்ணு உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ அது எனக்கு கொடுக்கணும் சரிங்களா. ஆனா என்ன கேட்பேன் நான் சொல்ல மாட்டேன், நீ ஒத்துக்கிட்டா அப்புறம் நான் சொல்றேன், ஒரு பிளாங்க் செக்கு கொடு, அந்த அமௌண்ட் அதுக்கப்புறம் சைன் போட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் தான் நான் அமௌண்ட் எழுதுவேன். பாருங்களா குழந்தைங்க வந்து கேட்கிறோமா, அப்படிதான் கேக்குது. எங்க வீட்டுல கூட சில நேரத்தில் ஜான் வந்து டேடி வாங்கி தரியா வாங்கி தரியா வாங்கி தர, என்ன வாங்கி தரணும், முதல்ல வாங்கி தருவியான்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன வாங்கி தரணும், அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி வந்து ஏசுகிட்ட முதல்ல நான் ஒண்ணு கேட்பேன், மாமி பெரியம்மா கேட்கிறேன்பா, இல்லன்னு சொல்ல மாட்டேன், இல்ல நான் என்ன பெருசா கேட்டு போறேன், ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அது மாதிரிதான் குழந்தை மாதிரி வந்து இவரு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த அம்மாக்கே ஒரு வேலை தெரியும், இது நியாயமானது இல்லைன்னு கட்டுப்படுத்தி கூட்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பயங்கரமான லட்சியம், இது எப்படியாவது அடையணும், ஏசு எப்படியாவது கார்னர் பண்ணி அவரு பிராமிஸ வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் அவர் இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராமிஸ வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் சொல்லுவோம். பாருங்களேன் ஒரு சட்டில் அப்ரோச், இது மாத்திரம் இல்ல, இது கேட்ட விதம் மாத்திரம் இல்ல, இது பாருங்கல்ல, யாருக்கிட்டயாவது நம்ம ஹெல்ப்புக்கு போய் கேட்கும் போது, இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட போய் கேட்கும் போது சொன்ன மாதிரி மாலை போட்டு ஒரு பேனரை வச்சு இல்லைங்களா, அவருக்கு பெருசா புகழ்ச்சி சொல்லுவோம், தலைவர் புரட்சி தலைவர் அப்படிலாம் பேனரை போட்டு, சிங்கத்தின் சிங்கம் ராஜா அப்படிலாம் பேனரை போட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஈகோ எல்லாம் வளர்ந்து, நான் இவ்வளவு பெருசா இப்படி யாரும் கூப்பிட்டது இல்லை, உனக்கு என்ன வேண்டும் கேளு மகனே அப்படின்ற மாதிரி அவர் அப்படிதான் அரசியல் நடக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த அம்மா வந்திருக்குது. இந்த அம்மா போய் அவரை ராஜா ராஜா அணிக்கிட்டு இருக்காரு, ராஜா நான் பார்த்த வளர்த்து 16 நாளும் பரவாயில்ல, உன் காலில் விடுற, ராஜா மாதிரி உளுந்து நீ ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் பண்ற முறை, ஏரோடு ராஜா என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை டான்ஸ் ஆடின உடனே நீ என்னன்னா கேளு, பிளான் செட்டிங் தான், ராஜ்யத்துல பாதி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், அது ராஜாவுடைய முறை, அவருடைய ஆட்சி அவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறது. அதே மாதிரி தான் ராஜா மாதிரி இவருக்கு மரியாதை கொடுத்து இவர்கிட்ட ஒரு பிளான் செக் நீ கிட்ட சைன் பண்ணுங்க அப்படி எழுதிக்கலாம் அமௌண்ட்டுன்னு. ஏன் அவரு ராஜா, நான் வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கு அப்படின்லாம் பேசும் போது இவர்கிட்ட வாங்கிடலாம் ஃபர்ஸ்ட், இவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பாருங்க, இதான் அரசியல்ன்றது, இதான் அரசியல், அரசியல் அவர்கிட்ட அரசியல் எல்லாம் அறிந்து அவர்கிட்ட அரசியல் நடக்குமா, வந்து கால் முழங்கால் படி விழுந்து அவரை நல்லா நைஸ் பண்ணி அவர் ஈகோவெல்லாம் பெருசு பூஸ்ட் பண்ணி ஒரு கிராண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பா, அவருடைய அந்த அந்த அம்மாவுடைய அரசியல் நாடகத்துல பாசத்துல எல்லாம் அவர் கவர்ந்து கார்னரை விழுந்துருவாருன்னு ஆண்டவருக்கு நடக்கும் போது அவர் என்ன பண்றாரு, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும், சிம்பிளா பாருங்களேன், ஏன் இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, வந்து ஆமா பெரிய மாத்தா நீ உன்னால பாசம் தான் இருக்குது, கிங்லிஷ் ஸ்டைல்ல என்னுடைய பெரியம்மாவே உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து நான் மெச்சினேன், எவ்வளவு பெரிய விசுவாசம், நான் இன்னும் சிதுவைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய ராஜ்யத்தை நம்பி நீ உன் மகன்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கேட்கறியே, விசுவாசம் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், அந்த பேச்செல்லாம் கிடையாது, சிம்பிளா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அதான் கேட்கிறார். ஏன் இந்த மாதிரி டிராமா எல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்கிற, அப்பதான் பம்மி பம்மி பூனை வந்து என்ன சொல்லுது, அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரிலும் பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி ஒரு அருள் செய்ய வேண்டும். எனக்கு மாமிக்கு வயசாச்சுப்பா, இன்னும் எத்தனை காலம் நான் உயிரோடு இருக்க போறேன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் நான் உயிரோடு இருக்க போறேன், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஆசை, நீ உன் ராஜ்யத்துல பெருசா வந்த உடனே உன் பக்கத்துல இவர் எல்லா தாயும் என்ன விரும்புவாங்க, தாய்க்கு என்ன ஆசை, பிள்ளைங்க நல்லா வரணும்னு, இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க, அவங்க உங்க வலது பாரசத்திலயும் இடது பாரசத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான், கண்ணை மூடுறதுக்குள்ள என்ன எப்ப சாக போறேன்னு தெரியல, சாகிறதுக்குள்ள நான் பாத்திரணும்ப்பா அப்படின்னு மாமி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. நம்மாக்கு ஒரு விதத்துல நல்ல விசுவாசம் தான், இயேசு சிலுவையை நோக்கி ஒரு தரித்திரமா இருந்தாலும் அவர் ராஜ்யத்துல மிக உயர்ந்த இடத்துல அவர் வருவாரு, ஆனா அந்த ரிக்வஸ்ட்ல எல்லாம் சுயநலம் தான் இல்லைங்களா, எல்லா சுயநலம் சுய பெருமை, அவரு உலக பிரகாரமாக ஒரு ராஜ்யத்துல அவர் வருவாருன்னு நினைச்சு அவர் உயர்ந்த இடத்துல வந்த உடனே டாப் மோஸ்ட் கேபினட் மினிஸ்ட்ரி இல்லைங்களா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரி, என் பையன்களுக்கு தான் கிடைக்கணும், உனக்கு நெக்ஸ்ட் அவங்க தான் இருக்கணும், ஏன் அவங்க அவங்களுக்கு தான் கிடைக்கணும், அதெல்லாம் கவலை இல்லை, அவங்களுக்கு தான் கிடைக்கணும், ஏன்னா நம்ம சொந்தக்காரர் இல்லைங்களா, நம்ம ரிலேட்டட் இல்லையா, நம்ம சொந்தக்காரர், அது மாத்திரம் இல்ல, இப்பதான் நீங்க சொன்னீங்க பாருங்களேன், அவர் இப்பதான் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், நான் மறுஜன்ம காலத்தில் நாங்க 12 கோத்திரத்துல சிங்காசனத்துல உட்காந்து நீங்க ஆட்சி செய்வீங்க, அது அவங்களுக்கு பத்தாது, 12 மேல இவங்க இருக்கணும், கிரேட்டஸ்டா நம்ம இருக்கணும், அதோடு நமக்கு பத்தாது, இவங்க என்ன 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 செய்யணும், என்ன மோசம் அதுல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னா யோசிச்சு பாருங்க, நீங்க போறீங்க, நீங்க போய் இல்ல நம்பவும் போய் எங்க அம்மாவை நான் கூட்டு போய் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லாரும் விட, எத்தனையோ கடந்த காலத்துல வாழ்ந்த மோசேவா இருக்கட்டும், ஆபிராம் இருக்கட்டும், தீர்க்கதரிசிகள், ரத்த சாட்சிகளா மறித்து தேவராஜ்யத்துக்கு செஞ்ச எத்தனையோ பேரை விட, இன்னுமே வரப்போற எத்தனையோ பேரை விட, எவ்வளவுதான் ஊழியம் செய்யட்டும், எவ்வளவுதான் தியாகம் செய்யட்டும், எல்லார விட உயர்ந்த இடத்துல நாங்க தான் இருக்கோம், கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன யோசிச்சு பாருங்கல, நாங்க தான் இருக்கிறீங்க, ஏன்னா நம்ம சொந்தக்காரர், நம்ம சொந்தக்காரர் மாத்திரம் இல்ல, நாங்க உங்களை அப்போஸ்தலர்களா தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இல்லைங்களா, அதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு, அப்போஸ்தலர்கள் மாத்திரம் இல்ல, அந்த இன்னர் சர்க்கிள் இயேசுக்கு நெருங்கியவங்க எத்தனை பேரு, 3 பேர் தான், பேதுரு, யாக்கோபு, யோவான், கெத்செமனேல அவங்க தான் இருந்தாங்க, மருதமலையில அவங்க தான் இருந்தாங்க, எங்க போனாலும் அவங்க 3 பேர் தான் கூட்டு போவாரு, பேதுரு என்ன ஆயிட்டாரு, அடிக்கடி சிட்டு வாங்கி சிட்டு வாங்கிய மனுஷர் எப்பப்பார் சிட்டு, அதனால அவர் ரிஜெக்டட், அதனால நாங்க ரெண்டு எங்களை விட்டா வேற யாரு, உங்களுக்கு யாரு இருக்கிறாங்க, நாங்க தான் சொந்த கார் வேற, அப்போஸ்தலர்கள் வேற, நெருங்கி இருக்கிறவங்க வேற, நாங்க தான் பெருசா, எங்களை உயர்த்தணும், எங்களை மகிமைப்படுத்தும், எங்களை உயர்த்தும், எங்களுக்கு பெரிய இடம் கொடு, அதை வந்து நாங்களாம் நேரா கேட்க மாட்டோம், அதெல்லாம் நேரா கேட்கறதுக்கு எங்களுக்கு இல்ல, அரசியல்வாதிகள் நேரா தங்க புகழ்களை பண்ண மாட்டாங்க, பணம் கொடுத்து மத்தவன பேச வைப்பாங்க, எல்லாருக்கும் பணம் 100 ரூபாய் வாழ்க வாழ்கான்னு கத்துங்கன்னு, நாங்க நேரா கேட்க மாட்டோம், எங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கோம் கேட்கறதுக்கு, எங்க அம்மா எங்களுடைய புகழை பாடுவார்கள் அப்படின்னு வரல, அரசியல்ன்றது அருவறுப்பான காரியமா இருந்தாலும் இன்னைக்கு சேர்த்து இந்த மாதிரி மனிதர்களாலதான் தவிக்கு, இந்த மாதிரி தலைவர்களாலதான் சபை அழியுது, இந்த மாதிரி தலைவர்னாலதான் இயேசு கிறிஸ்துடைய சபைக்கு வல்லமே இல்லாம போச்சு, முதல் இடம் வேணும் எனக்கு, ஏன் முதல் இடம் எனக்கு இவரு தெரியும் இல்லைங்களா, எனக்கு பாஸ்டர் தெரியும், நான் பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ், அவருக்கு இதுக்கெல்லாம் நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அவருக்கு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அது வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஜிலேபி பிடிக்கும், அவருக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜிலேபி போயிடும். சரிங்களா, பிரீஸ்ட்க்கு வாங்கி கொடுக்கறது இதே தான். அந்த சபைக்குள்ள அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது, அவருக்கு எப்போ பார் மாலை போடுறது, அவருக்கு அதை பண்றது இதை பண்றது, அவர் வீட்டுக்கு வந்தா போதும் அதே ஒரு அவர் யூகோவை பூஸ்ட் பண்றது. இல்லைங்களா, உங்கள மாதிரி ஒரு சான்ஸ் வாய்ப்பே இல்லை, உங்கள மாதிரி ஒரு போதகர் உலகத்திலேயே இல்லைங்க, நீங்க பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை சொல்லி அவர்கிட்ட நெருங்கி இருந்து அந்த ஆதாயத்தினால் தங்களை உயர்த்திக்க பார்க்க உயர்த்திக்க பார்க்கறது. எத்தனை பேர் அப்படி செய்யறாங்க. அது மாத்திரம் இல்ல, பாஸ்டர் குடும்ப உறவுகளை பயன்படுத்தி, அவர் பாஸ்டரா இருந்தா அவங்களுடைய பிள்ளைதான் அடுத்த பாஸ்டர், அவங்களுடைய மனைவி தான் சபையில இத மீட்டிங் நடத்தணும். இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எவ்வளவு அந்த அந்த குடும்பத்துல இருக்கிற பக்கத்துல பாட்டி வயசான பாட்டி இருக்கும், அது ஒரு கூட்டம் நடக்கும், மாமி ஒரு கூட்டத்தை நடத்தும், எல்லாம் பாஸ்டர் குடும்பம் எல்லாம் வரம் பெற்றவங்க அப்படிலாம் எவ்வளவு நடக்குது, எல்லாம் பாஸ்டருக்கு ரிலேட்டட். யோவான் 3:9 ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்படுது, டயோட்ரஸ் அப்படின்னு. அவனுக்கு ஒரு குணம் என்னன்னா, எங்க பார் அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், எங்க பார் அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்து பழகி போயிட்டு அவனுக்கு என்ன ஆச்சு, அப்போஸ்தலர் வரேன்னா அவங்க விட மாட்டேன்றான். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆயிடுவாங்களே, நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இந்த பரிசேயர்கள் மாதிரி பிரதமனான இடத்தை தேடுறவங்க, இங்க ரெண்டு சேர்லாம் இருக்கக்கூடாது, ஒரு சேர் இருக்கணும், அவரு தான் அதுல உட்கார்ந்து இருக்கணும், வேற யாரையும் விட மாட்டாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா சர்ச்சில், வெரி சேட். பரிசுகள் அப்படித்தான், முதல் இடம் பிரதான இடம். இப்படிப்பட்ட மக்கள் தேவராஜ்யம் ஒரு காலம் வளராது, இது பயங்கரமான குணம். இந்த மாதிரி என் ராஜ்யத்துல முதல் இடத்தை தேட பார்க்காது, இது அரசியல். இப்படித்தான் உலகத்துல பெருசாகணும்னு பாக்குறாங்க, இப்படித்தான் உலகத்துல சாதிக்கணும்னு பாக்குறாங்க. ஒருபோதும் இது என் சபையில வந்துடக்கூடாது. உறவுகளை காக்கா பிடிக்கிறதுன்றது இல்லைங்களா, நைஸ் பண்றதுன்றது இருக்கு, இதுதான் சபைகள்ல வந்துடக்கூடாது. சுயத்தை நாடி அப்படி வந்துடவே கூடாது. இப்படிப்பட்ட அரசியல் ஆட்டத்தை ஆண்டவர் முற்றிலுமா நிராகரிக்கிறாரு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல சபையில பெருசாகணும்னு பார்த்தா, அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு பார்த்தா, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல, சபிக்கப்பட்டு மிகுந்த அவமானத்தை அடைந்து ஆண்டவர் நிராகரிப்பார். ரொம்ப ஆபத்து, இது வார்னிங். இப்படி செய்ய பாக்குறாங்களா, நம்ம இப்படி செய்ய பாக்குறோமா இல்லைங்களா, உறவுகளை பயன்படுத்தி பாஸ்ட் ஈகோ பூஸ்ட் அங்க இருக்கிறவங்களை பெருசா பேசி நம்ம பெருசாக பாக்குறோமா, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அரசியல் இதெல்லாம் இது சபையில வந்துடவே கூடாது, ஒரு காலம் சபையில வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா அவங்கள இது பண்றாங்க, உலகத்துல பண்ணிக்கலாம். ஆனா இங்க நீதி பரிசுத்தம் தேவனுடைய வார்த்தை நிலைக்கணும்னா, நமக்கு சாதகமா அவர் பேசணும்னா, நமக்கு சாதகமா அவர் இது பண்ண பார்க்கக்கூடாது, வளைக்க பார்க்கக்கூடாது, அதெல்லாம் சபையில நடக்கவே கூடாது. ரொம்ப சேடுங்க, சபையெல்லாம் நடக்கிறது கொடுமை. சிஎஸ்ஐ சேர்ச்சில் எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன்ல நடந்து பாஸ்ட்ரேட் கமிட்டிக்கு போட்டி, ஒரு குரூப் ஜெயிச்சிருச்சு. ஏன் ஜெயிச்சிருச்சு, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கும் 5,000 ரூபாய் கொடுத்துருமே, ஏன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, அப்புறம் தெரியுது விஷயம், இன்னொரு குரூப் வந்து 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் மெம்பர்ஸ் காசை வாங்கிட்டு அப்புறம் ஜாஸ்தி காசு போட்டவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. இதான் சபை, இதுவா யோசிச்சு பாருங்க, இந்த அரசியல் இதெல்லாம் சபையில வந்துடவே கூடாது. அதுதான் சொல்றாரு, அதை பண்ணாதீங்க. ரெண்டாவது ஆபத்து சபையில பெருசாகணும்னு பாக்குறதுக்கு ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு அறியாமையின் துணிகரமான லட்சியம், அறியாமையில துணிகரமான லட்சியம். எனக்கு இது ரெண்டும் இருந்துச்சு, வாலிப நாட்கள்லயே இருந்துச்சு. இயேசு அறிஞ்ச உடனே அந்த ஆர்வ கோளாறுல, இந்த இந்தியாவே நான் ரட்சித்துடுவேன், இந்த இந்தியாவே இயேசுகிட்ட கொண்டு வந்துருவேன், கர்நாடகாவை கொண்டு வந்துருவேன். அது அடங்கல, ரொம்ப ரிஃபார்ம்ஸ்ல வந்த பிறகும் ஊரு சபையை ஏற்படுத்தணும். ஒரு சபைக்கே மூச்சு அடிக்குது, தள்ளாடுறோம், இன்னும் 100 சபையை ஏற்படுத்தணும். அப்படிலாம் அறியாமையின் ஆர்வக்கோல, அறியாமையின் லட்சியம் என்ன, நமக்கு அது இருக்கா, ஆண்டவர் அதை அழைச்சிருக்கிறாரா, அந்த திறமை இருக்கா, அது எவ்வளவு தியாகம் பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கிறது. அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான், அதை பண்ணிடுவேன், அதனால என்ன நம்மள பெருசா எல்லாம் நினைக்கும். ஆஹாஹா, எனக்கு ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கு, ஒரு சேலம் மீட்டிங்ல தான் ஒரு பீட்டர் தாத்தா கூட இருந்தாரு. அதெல்லாம் அந்த ஆர்வ கோளாறு நாட்கள் அங்க போய் மீட்டிங்ல பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்படின்னு அவரு அந்த கூட்டத்தில் அறிவிச்சு பாஸ்டருக்கு ஒரு தரிசனம் ஆயிருக்கிறது, அவர் 100 சபைகளை அவர் ஏற்படுத்த போகிறாருன்னு அங்க எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ஓ, ஆர்வ கோளாறுல அறியாமையின் ஆர்வ கோளாறு. இந்த சீசர் மீட்டிங் இருக்கு பாருங்களேன், ஆண்டவர் 22வது வசனத்துல இயேசு பிரதி உத்தரமாக, ஓகே, மிக உயர்ந்த இடம் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. அறியாமல பேசுறீங்க, என்ன கேட்கறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நான் பேசுறேன் இல்லைங்களா, அறியாமல நம்ம என்ன கேட்கிறோம், எது கனவு காண்றோம்னு தெரியல, தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடும் கூடுமா என்றார். என்ன பேசுறீங்கன்னே தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் கூடுமா? இங்க பாருங்க, அந்த அம்மாக்கு நேரா பதில் சொல்லல. இது தெரியும், இது மூணு பேருடைய சூழ்ச்சி, மூணு பேருடைய ஸ்டடி. பிளான் பண்ணிட்டு வீட்லயோ யார் பேசணும் எது பேசணும்லாம் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த வரும்போதே ஆர்கெஸ்ட்ரா தெரியும், எல்லாம் பிளான் பண்ணி எதை சொல்லி எதை சொல்லணும் அதுக்கெல்லாம் பிளான். அதெல்லாம் அரசியல் சபையில நடக்கக்கூடாது, உள்ளத்தை பேசணும் சபையில இல்லைங்களா. அந்த டிராமா அதெல்லாம் வெரி ட்ரெயின்ட், உலகத்துல பண்ணி 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 சபையிலையும் பண்ணலாம்னு நமக்கு வரும். அந்த மாதிரி இது சூழ்ச்சி, இது மண்ணியை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு நேரம் அவங்ககிட்ட பேசுற, நீங்கள் உங்களுக்கு கேட்கறது எதுன்னு தெரியுமா? நீங்க பெரிய உயர்ந்த மகிமையை கேட்கறீங்க. என் ராஜ்யத்துல உயர்ந்த மகிமை அடைகிற பாதை என்ன தெரியுமா? மிக மிக ஆழமான பாடுகள் மூலமா தான் மிக உயர்ந்த மகிமை அடைய முடியும். அதான் வழி, அதான் வழி. இப்ப நான் உயர்ந்த மகிமை அடைய போறேன், நான் உங்களுக்கு சொல்றேன் அதன் அடையனுடைய பாதை என்ன. நான் குடிக்கும் பாத்திரத்தை, பாத்திரம் போது பழைய பாடல சங்கீதத்துல எல்லாமே அந்த பாத்திரத்தின் உச்சகட்ட பாத்திரத்தை கொஞ்சம் கூட வைக்காம குடிச்சு முடிக்கணும். அது ஒரு பாட அனுபவத்தை குறிக்கிறது, தேவனுடைய கோபத்தின் அனுபவம். பாத்திரம் நம்ம தேவனுடைய கோபத்தின் அனுபவம், அதை குடிச்சு முற்றிலுமா முடிக்கணும். அந்த முற்றிலுமா ஆழமா படுகிற பாடு உங்களால பட முடியுமா? உயர்ந்த இடத்த கேட்கறீங்க, தேவனுடைய கோபத்தை குடிச்சு முடிக்கணும். அதான் கிருஷ்ணன் தோட்டத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, அதுக்கே அவரே தள்ளாடினார் இல்லைங்களா. அந்த அளவுக்கு நீங்க பாடுபட முடியுமா? இந்த பாத்திரத்தை நீங்க குடிக்க முடியுமா? நான் அனுபவிக்கிற அந்த வேதனையை உங்களால அனுபவிக்க முடியுமா? இன்னொரு பிக்சர் அவர் யூஸ் பண்றாரு, அப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் அடையும் ஸ்தானத்தை, ஞான ஸ்தானத்தை உங்களால் அடைய முடியுமா? அவர் பாடுகள் குடிக்குது ரெண்டும். ஏன்னா என்னுடைய ராஜ்யத்தில் மிக உயர்ந்த மகிமை யாருக்கு கிடைக்கும்? ராஜ்யத்துக்காக மிக ஆழமான பாடுகள் படுகிறவர்கள்னால தான் இல்லைங்களா. மிக உயர்ந்த வெகுமதி, இயேசுவே சொல்லியிருக்கிறார், உங்களை என் நாமத்தை நினைத்து அவமானப்படுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, பல விதமான காரியங்கள் சொல்லும் போது நீங்கள் சந்தோஷப்படுங்கள், ஏன் உங்க வெகுமதி மிகுதியா இருக்கும். எந்த அளவுக்கு பாடோ அந்த அளவுக்கு வெகுமதி. ரெண்டு குழந்தைகள் 4:17 இந்த லேசான உபத்திரவம் நமக்கு என்ன சேர்க்குது? மிக அதிகமான கனமகிமையை சேர்க்குது. உபத்திரவம் தான் கனமகிமையை கொடுக்கு. அதான் பாதம், அதான் பாதம். இயேசு என்ன சொல்றாரு? அப்பா நீங்க கேட்கறது என்னன்னு தெரியல உங்களுக்கு, என்ன என்னவோ நினைச்சுக்கிட்டு கேட்கறீங்க. உங்களால் நான் குடிக்கும் பாத்திரத்தை குடிக்க முடியுமா? என்னுடைய இடத்துல மிக உயர்ந்த இடமே நீங்க கேட்கணும்னா, நான் படுகிற பாடு, நான் செஞ்ச தியாகங்கள், நான் படுற வேதனை உங்களால பட முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு? அதற்கு அவர்கள் கூடும், முடியும் ஆண்டவர், முடிஞ்சிடும், இங்கே ரட்சிக்கிறது உலகத்தையே ரட்சித்துடலாம், நூறு சபையை ஏற்பட்டு கூடும், என்னால செஞ்சிட முடியும். இதுக்கு தான் என்ன, அதனால தான் இதுக்கு பேர் சொன்ன அறியாமையில் ஒரு லட்சியம், அறியாமையின் லட்சியம், அறியாமையில் ஒரு ஆர்வ கோளாறு லட்சியம். அதற்கு அவர்கள் கூடும் ஆண்டவரே, கூடும் எங்கனால் கூடும். ஒரு அறியாமையில ஒரு ஆர்வ கோளாறுல லட்சியம், அநேக பேர் இப்படித்தான் நினைக்கிறது. நிறைய பேர் அந்த செஞ்சிடறோம், இதை செஞ்சிடறோம், அதை கட்டணும், இதை பண்ணிடணும், பெருசா நம்ம பண்ணணும்னு ஒரு லட்சியம் இல்லைங்களா. அது அறியாமையின் லட்சியம் இல்லைங்களா, அறியாமையின் குருட்டுத்தனமான லட்சியம். அதுக்கு என்ன தலைப்பு சொன்னேன், நான் மறந்துட்டேன், சாரி. அறியாம துணிக துணிச்சலான லட்சியம், அறியாமையில இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி என்னன்னு தெரியாம துணிச்சலாம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளவு ஸ்கில் தேவை, சாக்ரிஃபைஸ் தேவை, எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரெஜெல்லாம் தேவை, அதெல்லாம் இல்ல, செஞ்சிருவோம், பண்ணிடுவோம். துணிச்சலான லட்சியம், அறியாமல் துணிச்சலான லட்சியம். இந்த மாதிரி தேவராஜ்யத்தில் நம்ம பெருசாக முடியாதுங்க, வெரி டேஞ்சரஸ். அறியாமையின் துணிச்சலான லட்சியம், நான் சில பேரு நான் இயேசுக்காக அதை செய்கிறேன், மிஷினரி ஆகிறேன் அப்படின்னு, அதை செய்யறேன் இதை செய்யறேன், எல்லாருக்கும் விடுகிறேன், அதை கட்டுவேன் இதை கட்டுவேன்னு சொல்லி பல காரணங்கள் செய்வான்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டியதை செய்ய தவிர்த்து கடைசியில இயேசுடைய நாமத்தை மறுதளிச்சு மோசமா போயிட்டாங்க இல்லைங்களா. அந்த அறியாமையின் துணிச்சலான லட்சியம் எப்போ நம்ம ஆபத்துல கொண்டு போய் முடியும்? ஆண்டவருடைய கிருபை தாழ்மையில தான் நம்ம பெருசாக முடியுமே தவிர, அதை பத்தி கத்துக் கொடுக்க போறாரு. இது பெருமையில வர்றது, இது பெருமை. அறியாமையின் துணிச்சல், நான் 100 சபை ஏற்படுத்திடுவேன், எனக்கு வந்தது எதுக்கு 100 சபை? வரலாறு என்ன பேசணும், இவருதான். இந்த 100 சபைகள் யார் ஏற்படுத்தினது? இந்த இந்துல இருந்து வந்த இந்த முரளியின் 100 சபைகளை ஏற்படுத்தினார். பெருமை அகங்காரம், அது ஆண்டவர் அதுக்காக அழைச்சிருக்கிறாரு. அதுவா என்னுடைய அழைப்பு? அது தாழ்மையினால ஆண்டவருடைய கிருபை இருந்தா ஆண்டவர் பயன்படுத்துவாரு, இல்லைன்னா என்னுடைய அறியாமை லட்சியத்தை நான் வச்சுக்க மாட்டேன். துணிச்சலான லட்சியம், என்னால ஒரு சபைக்கே மூச்சு அடிக்குது, எவ்வளவு நான் செய்ய வேண்டிய கடமைகள்ல நான் தவறி இருக்கிறேன், குடும்ப கடமையில தவறுறேன், பிள்ளைகள் கடமையில தவறுறேன், இதெல்லாம் நான் சரியாகணுமே. அந்த தாழ்மைலாம் இல்ல, துணிச்சலான லட்சியம். அது ஆபத்துல ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஏன் எங்கனால் கூடும் அப்படின்ட்டாங்க. இவர் கூடவும் இன்னொருத்தர் சொன்னாரு, பேதுரு, எல்லாரும் என்ன மறுதளிப்பார்கள் அப்படின்ன உடனே, ஆண்டவரே நான் காண்டி நானாவது மறுதளிக்கிறதாவது யாருன்னு. துணிச்சலான லட்சியம் என்ன? உன் கூட சாகிறதுக்கும் நான் ரெடி. துணிச்சலான லட்சியம், என்னால் கூடும் அப்படின்னாரு. என்னாச்சு கடைசியில ஒழுங்கா? மற்றவங்களை விட இவர் கீழே போய் இயேசுவை மறுதளிச்சு அவமானப்பட்டு மன கசந்து அழுதாரு. எவ்வளவு அவமானத்தை வாங்கி கொடுத்துட்டாரு இயேசுக்கு. அப்படித்தான் நமக்கு துணிச்சலான லட்சியம் செஞ்சிடும். இயேசுவே மறுதளிச்சு சாட்சியா கூட இல்லாம நம்ம போயிடும். ஆபத்து அதுல இருக்கிற, அதன் மூலமா நம்ம பெருசாக ஆக பார்க்க கூடாது. இவங்க கூடும்னாங்க, என்ன ஆச்சு? மத்திய 6:31 பாத்தீங்கன்னா, இயேசுக்கு வேலை அந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்து சங்கிலி போட்ட உடனே என்ன ஆச்சு? தி ஃப்ளட் இங்கிலீஷ்ல. நான் நினைக்கிறேன் முதல்ல ஓடினா இருக்கணும், முதல்ல ஓடி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர். ஏன்னா கூடுனவங்க ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம துணிச்சலான லட்சியம், அவனால சமாளிக்கவே முடியல. ஆண்டவர் இதுல நம்மள எச்சரிக்கிறாருங்க, அறியாமையின் துணிச்சலான லட்சியம் ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஆராய தெரியாம, நம்முடைய இருதயத்தை தெரியாம நம்ம ஓவரா நம்மள நினைச்சுக்கிறது, அதெல்லாம் பெருமையில வருது. அப்படி ஒரு போத தேவராஜ்யத்துல பெருசா ஆகவே முடியாது. அப்படி சில பேர் பேசுறவங்க நடக்கிறவங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஜாக்கிரதை ஆகும். நம்மள அந்த மாதிரி சபையெல்லாம் பிரிச்சிருக்காங்க, ஏ நம்ம இங்கத்தான் இருக்கணும், நம்ம என்ன என்ன நான் எவ்வளவு நல்லா பிரீச் பண்றேன், என் கூட வாங்க, நம்ம இதை விட பெரிய சபையை கட்டலாம், இந்த மாதிரி 4-5 சபையை கட்டலாம். இவரு என்ன எப்ப பாரு, மத்தவங்களே 3-4 வருஷம் உட்காந்துருக்காரு, நான் எல்லா புக்கும் 3-4 வருஷத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், வாங்க நம்ம நாள் கூடும் அது கூடும் அப்படி எல்லாம் பேசுறவங்க துணிச்சல் அறியாமன் துணிச்சலின் ரட்சியம் இல்லைங்களா. நான் அதை ஆயிடுவேன், பாஸ்ட் ஆயிடுவேன், நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் தெரியாம, தேவ கிருபையின் அவசியத்தை நம்ம உணராம, ஆண்டவருடைய சித்தம் இறையாண்மை அதெல்லாம் தெரியாம துணிச்சலான லட்சியம், அதுல பயங்கர ஆபத்து. ஒரு வேடிக்கா காலில் சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் வந்து சொன்னாராம், சீட் பெல்ட் போடுப்பான்னு ஏரோப்ளைன்ல ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்களாம். அவர் சொன்னாரால சீட் பெல்ட்டா, சூப்பர்மேனுக்கெல்லாம் சீட் பெல்ட் தேவையில்லை அப்படின்னாராம். அந்த அம்மா சொல்லிச்சா, சூப்பர்மேனுக்கு ஏரோப்ளைனும் தேவையில்லை, முதல்ல வெளியே போன்னு தூக்கி தள்ளிட்டாமா. அந்த மாதிரி துணிச்சலா நம்ம பேசக்கூடாது, என்ன செய்யறோம் எங்க இருக்கிறோம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெண்டாவது இது ஆபத்து. ஆனா இறக்கமான ஆண்டவர் அவங்களை அவமானப்படுத்தல பாருங்களேன், எவ்வளவு முட்டாள்தனமா பேசுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்களாம் உங்களை நாமிச்சுக்கிட்டா என்னத்த பண்ணுவேன்னு திட்டல, ஒன்னும் பண்ணல. பாருங்களேன், இறக்கமான ரட்சகர், அன்பான ரட்சகர் அவங்களை ஒரு கேவலமா அவமானப்படுத்தல. என்ன சொல்றாரு 23வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஞானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அவங்க பார்த்து சொல்றாரு, ஒரு அவங்க அவமானப்படுத்தல ஒன்னும் படுத்தல. அப்பா ஆமா, நீங்க என் பாத்திரத்தை குடிப்பீங்க, ஆனா நான் குடிக்கிற மாதிரி பரிகார பலியாக சுமந்து சேர்த்து குடிக்க மாட்டீங்க, என்னுடைய பாடுகள்ல உங்களுக்கும் பங்கு இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு இருக்கும், நீங்களும் பாடல குடிப்பீங்க. ஏன்னா முதல் முதல் ரத்த ஆண்டவர் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல நான் இருக்கணும், லெப்ட் ஹேண்ட்ல நான் இருக்கணும், யோவானோ யாக்கோபோ வந்து கேட்டுக்கிட்டாங்க. முதல் முதல் ரத்த சாட்சியா மறிச்சது யாரு? அப்போஸ்தலர்கள்ல யாக்கோபு தான், இந்த யாக்கோபு தான் முதல் முதல் ரத்த சாட்சியா 20 நாள் மறிச்சார் இல்லைங்களா. உயர்ந்த பாடு ரத்த சாட்சி அந்த என் பாடுகள்ல நீங்களும் பங்காளியா இருப்பீங்க. ஆனா கடைசியில பத்மத்தீவுல இந்து மாண்டு மறிச்சது யாருங்க? சோமன் லெப்டாண்ட்ல இருந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு. அப்படி இருந்ததை நம்ம பாக்குறோம். ஆனா இங்க கொடுத்தீங்க என் பாத்திரத்தில் பங்கு உங்களுக்கு இருக்கும், என் பாடுகள்ல உங்களுக்கு ஐக்கியம் இருக்கும். ஆனாலும் என் வலது பார்த்தத்திலும் என் இடது பார்த்தத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல. ஓகே, நீங்க பாடுதான் பட போறீங்க, என் பாத்திரத்தில் குடிக்கத்தான் போறீங்க, அந்த நான் குடிக்கிற நிலவுக்கு இல்ல, என் பாத்திரத்தில் நீங்க பங்காளி இருப்பீங்க. ஆனா நான் இப்ப என் பிதாவின் சித்தத்துக்கு கீழ் வந்திருக்கேன். என்ன ராஜாவா ஈகோ பூஸ்ட் பண்ணி அப்படியே எனக்கு பேனர் வச்சு மாலை போடுறதுனால உங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுக்கற மாதிரி இல்ல. நான் ராஜா தான், என்னுடைய பிதாவின் சித்தத்துக்கு அடிபணிந்து வழிந்திருக்கிறேன். அவர் அந்த பொசிஷன்ஸ கொடுக்கறது நான் கொடுக்க மாட்டேன். என் பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவர் பிளான் பண்ணிருக்காரு, அவர் ஆணையிட்டு இருக்கிறாரு, இவங்களை இப்படிதான் பயன்படுத்தணும், இவங்களை இப்படிதான் பாடுது. அவருடைய இறையாண்மையை பொறுத்து, அவருடைய சித்தத்தை பொறுத்து, அவருடைய சித்தத்துக்கு நான் அடிபணிந்தவன் இல்லைங்களா? இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம், நீதான் மினிஸ்டர், நீதான் அது அது கட்டுவோன்றதுக்கு நான் வரல. நான் என்னுடைய லிமிட்டே, என்னுடைய வாழ்க்கை எதுக்குள்ள அடங்கியிருக்கு, என் பிதாவின் சித்தத்தில் அடங்கியிருக்கு. அவர் என்ன எனக்கு வச்சிருக்காரு அதை தான் செஞ்சுக்கோ வந்திருக்கிறேன். நான் அது அதுக்கு மிஞ்சி நான் செய்யறதுக்கு எனக்கு இது இல்லை. எவ்வளவு ஒரு மாதிரி பாருங்களேன் சத்மிஸ்து அவருடைய. எப்படி நமக்கு கொஞ்சம் யாராவது முகஸ்துத்தி பாடி ஒரு மாலை போட்டுட்டுமே என்னன்னவோ பேசுவோம் நம்ம. ஏசுக்கிட்ட அதெல்லாம் நடக்காது பாருங்களேன். ஓகே, இது ரெண்டு வழியில சபையில பெரியவங்க ஆக பார்க்கக்கூடாது. முதலாவது என்ன? அரசியல், அரசியல் நாட்டம் இல்லையா, அதிகார அரசியல் நாட்டத்தை நம்ம பயன்படுத்த பார்க்கக்கூடாது, ஆர்கெஸ்ட்ரேட் எல்லாம் பண்ண பார்க்கக்கூடாது. ரெண்டாவது விதத்துல ஒரு அறியாமையின் துணிகரமான லட்சியம், அதை செஞ்சிருவோம், அது சாதிச்சிருவோம், அதை நட்டுருவோன்றதெல்லாம் நம்ம அதன் மூலமா பெரியவங்க ஆக பார்க்கக்கூடாது. ஓகே, இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் சின்ன ரெண்டு காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங், 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மற்ற 10 பேரும் இதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர்கள் மேல் எரிச்சலானார்கள். என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு அகன்ஸ். ஏன்னா இவங்க ரொம்ப ஆவிக்குரியதா இருந்ததுனால அவங்க எரிச்சல் ஆகல, எரிச்சல்னு நல்ல தமிழ்ல போட்டிருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு அம்மா இல்லாம போச்சேன்றது அவங்களுக்கு எரிச்சல். அவங்களுக்கு கொடுக்கற கொடுக்கற போறாரு ஒரு எரிச்சல். இப்படி நம்ம சொந்தக்காரா குறைக்கலையே அப்படின்றது ஒரு பொறாம அவங்களுக்கு. இவங்க ஆவிக்குரிய மனுஷர்கள் ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இந்த சண்டை என்ன, ஆண்டவர் சிலுவைக்கு போக போறாரு, லார்ட் சப்பர் கடைசி நேரத்தில் அப்பத்தை பிக்கிறாரு, அவங்களுக்கு சண்டை நடக்குது. என்ன தெரியுமா, நம்மள யார் பெரியவன், நம்மள அந்த சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அதான் கடைசி வரைக்கும் எரிச்சல் ஆனாங்க. ஆண்டவர் இதை பாக்குறாரு, இறக்கமான தேவன் அடிக்கடி உங்களுக்கு தாழ்மையை பத்தி கற்றுக் கொடுத்தாரு, மீண்டுமாக கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, மீண்டுமாக இன்னும் ரெண்டு விதத்துல எப்படி நீங்க தேவராஜ்யத்துல பெரியவங்களாக பார்க்கக்கூடாது அவர் சொல்லி கொடுக்கிறார். 25வது வசனத்துல தேவராஜ்யத்துல இப்படி ஆகக்கூடாதுப்பா. எப்படி, நான் என்ன போட்டிருக்க, ஒரு சர்வாதிகார ஆட்சியில நம்ம ஆகக்கூடாது. சர்வாதிகார ஆட்சி, சர்வாதிகார மேலதிகார ஆட்சியில நம்ம ஆகவே கூடாது. 25வது வசனத்துல சொல்ற பாருங்க, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, கிட்ட வாங்க, தூரம் என்ன கிட்ட வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், தூரம் ஜூம் கிளாஸ் எல்லாம் வாங்க, ஆஃப்லைன் கிளாஸ் கிட்ட வாங்க. கிட்ட வந்து புரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பால் ஆளுகிறார்கள் என்றும், புரஜாதியார் உலக மனுஷருங்க அவங்க பெருசா பெருசா எப்படி ஆடுறது, ஆடுறது ஒரு சர்வாதிகாரத்துல இல்லைங்களா, சர்வாதிகாரம் ஒரு இருமாப்பா, ஒரு மூல மொழி வந்து அவங்களை அதிகாரம் பண்ணி, அவங்களை ஆட்சி பண்ணி, ஒரு பயன்படுத்தி மிரட்டி அப்படித்தான் அவங்க ஆள்றது நீங்களா. அப்படித்தான் அவங்க பெரியவங்க ஆகணும்னு பாக்குறது. வெறும் அரசியல பண்றது இல்ல, ஒரு விதத்துல அரசியலை பண்ணுவாங்க, இன்னொரு விதத்துல ஒரு குறிச்சித்தனமான லட்சியம், துணிகரமான லட்சியம். ஆனா உலகம் பெருசாக பாக்குறது இன்னொரு முறை என்ன, சர்வாதிகாரம், அதிகாரம், நீ அதை பண்ணு, நீ அதை பண்ணு, நீ இதை செய்யு, அதை செய்யன்னு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறது. சரித்திரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, பாரோ, சீசர், பெரியவங்க ஆயிருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் சர்வாதிகாரத்துல ஆனது. ஏறது ஹிட்லர், ஸ்டாலின், இப்ப இஸ்லாம் நாட்டுல ஆள்றவங்க தாலிபான், சர்வாதிகாரம் ஆள்ச்சி இல்லைங்களா. நார்த் கொரியா அப்படித்தான் இருக்கு, சைனா அப்படித்தான் இருக்கு, இப்போ புதுசா ஒரு நாடு அந்த வழியில போயிட்டு இருக்குது இல்லைங்களா. சர்வாதிகாரம், அங்க மூச்சு எடுக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லன்னு கூட சொல்லக்கூடாது, சொன்னா பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. சுப்ரீம் லீடர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி ஏதாவது பேசினா போதும் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அந்த நோக்கி போயிட்டு இருக்குது நம்ம நாடு இல்லைங்களா. ஏதாவது குடிமக்கள் அதிகாரத்தை பத்தி ஏதாவது பேசுனா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஒரு சர்வாதிகாரம், சர்வாதிகாரத்துல சரித்திரம் என்ன காட்டுது, இப்படிப்பட்ட டிக்டேட்டர்ஸ் தங்க சொந்த மகிமைக்கு, தங்க சொந்த புகழ்ச்சிக்கு, தங்க சொந்த பெருமைக்கு வந்து மக்களுடைய பணத்தை உழைத்து உயிரை கூட மதிக்காம அதெல்லாம் அழிச்சு நாட்டை பயங்கரமா தீர்க்கெடுத்து தான் போயிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல், சர்வாதிகார ஸ்டைல் இருக்கு. ஆனா சோகமா உலகத்துல அது இருக்கலாம், ஏன்னா ஜென்டல்ஸ்க்கு அதுதான் தெரியும். ரச்சிக்கப்படாதவனுக்கு, மர்ஜன் அடையாதவனுக்கு அதிகாரம் செலுத்ததான் தெரியும், சர்வாதிகாரமா மக்களை கண்ட்ரோல் பண்ணதான் தெரியும், அவங்களுக்கு அதான் தெரியும். உலகத்துல அது இருக்கலாம், பிசினஸ்ல அது இருக்கலாம், பிசினஸ்ல அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப எல்லாம் தெரியுது, கம்பெனிகளுக்கே தெரியுது, அதெல்லாம் வேலை ஆகாதுன்னு அதெல்லாம் மாத்திக்கிறாங்க. கம்பெனிஸே அப்படி பண்றது இல்லை இப்போ இல்லைங்களா. ஆனா சபை, ஊரூரா சபைகள் என்ன பாக்குறோம், சர்வாதிகாரம் ஆட்சி தான். அந்த பாஸ்டர் தான் எல்லாம், பாஸ்டர் பத்தி ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, அவர் சொன்னா அது தெய்வ வாக்கு, தெய்வ வாக்கு. எவ்வளவு இடங்கள் அப்படி நடக்குதுங்க, பாஸ்டர் குற்றப்படுத்திட கூடாது, குற்றப்படுத்தினா தூக்கிடுவாரு சபையில இருந்து, ஒரே தூக்கு, அடுத்த மீட்டிங்ல தூக்கிடுவாரு. சர்வாதிகார பாஸ்டர் எத்தனை இடங்கள்ல இருக்கிறாங்க பாருங்க, சர்வாதிகார பாஸ்டர் உட்காந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தேவ வாக்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க பைபிள்ல இருக்கிறாங்கலாம் கேட்க கூடாது, அவங்க ஆதியானவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. நீங்க என்ன பைபிள் எல்லாம் பாத்துக்கோ, அவருக்கு சொல்றாரு தெரியாது பைபிள், அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது. சர்வாதிகார பாஸ்டர் அந்த மாதிரி என் ராஜ்யத்துல பெரியவங்க ஆக முடியாது பாருங்களேன். அதனாலதான் ஒன்னு பேரு அஞ்சுல, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை இருமாப்பாய் ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியா இருங்க. நீ இப்ப எக்ஸாம்பிள், இருமாப்பா ஆளாத, இருமாப்பா ஆளாத, அது தேவனுடைய ராஜ்யம் இல்ல. நீ அது செய்யணும் இதை செய்யணும்னு சொல்றதுக்கு நீ ஆள் இல்ல, டிக்டேட்டர்ஷிப் சரிங்களா, அது இருக்கக்கூடாது. ஓகே, தேவ ராஜ்யத்துல எப்படிங்க பெரியவங்க ஆகக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. ரெண்டாவது, துணிகரமான அறியாமை லட்சியம் வச்சுக்கூடாது, அது செஞ்சிடறோம் இதை நாட்டிடுறோம்ன்றது இருக்கக்கூடாது. சர்வாதிகாரம் அங்க இருக்கக்கூடாது, மத்தவங்க ரூல் போட்டுக்கிட்டு லார்டு லார்டு வந்தா இங்க லார்டு நீங்க சொல்றதுக்கு கேட்கணும், நான் என்ன சொல்றேன்னா அது கேட்கணும் அப்படின்ற பாஸ்டர் இருக்கக்கூடாது. அடுத்தது கடைசியாக 25வது வசனம் கடைசி இதுல வருது, படிங்க.
பெரியவர்கள்
மெகோலியா சீஃப் ஒன்ஸ் ரொம்ப இந்த மேல எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் செலுத்துறாங்க, பயங்கரமான கண்ட்ரோல் சொல்றாங்க. இதுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்கலாம்னா, ஒன்னு சர்வாதிகாரம், இன்னொன்னு கவர்ச்சியா கட்டுப்படுத்துறது. கவர்ச்சியான கட்டுப்பாடு எப்படிங்க கவர்ச்சியா கட்டுப்படுத்த முடியும், ஒண்ணு வந்து உங்களுடைய அத்தாரிட்டியா மிரட்டி பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும், இன்னொரு விதத்துல அவங்களுடைய பர்சனாலிட்டியை வச்சு கட்டுப்படுத்த முடியும். பர்சனாலிட்டி எப்படி, ஒரு டாமினன்ட் டிக்டேட்டர்ஷிப் ஒரு ஸ்டைல் இருக்கு, அதிகாரமா சர்வாதிகாரமா. இன்னொரு விதம் அவங்களுடைய ஒரு எனர்ஜி, அவங்களுடைய கரிஸ்மா, அவங்களுடைய ஒரு பேச்சு திறமை, அவங்களுடைய ஒரு வசனிப்பு திறமை, அவங்களுடைய நடிப்பு திறமை, அவங்களுடைய ஜோக் அடிக்கிற திறமை, அவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி புரியுதுங்களா. மக்களை வந்து அவங்களுடைய கவரை வைக்க, சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி, எத்தனையோ பேர் தலைவர்கள் அதுங்க சூப்பர் ஸ்டார் அதெல்லாம், அவங்க எப்படி மக்களை இப்படி கட்டுப்படுத்த முடியுது, அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்த, அவங்களுடைய டிராமானால எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் செலுத்துறாங்க, எத்தனை பிளான்ஸ் அவங்களுக்கு, அவங்க சொன்னா என்னென்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் பெருசாகிடுறாங்க உலகத்துல. சபையில அப்படி ஆகக்கூடாது இல்லைங்களா, அது ஒரு கவர்ச்சிகரமான கட்டுப்பாடு. நம்முடைய நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி, நம்முடைய ஜோக் அடிக்கிற திறமைகள், நம்முடைய டிராமா திறமைகள், அதெல்லாம் டிராமால ரொம்ப பெருசா வந்து ஸ்கூல்ல எல்லாம் டிராமா பண்ணிருக்கோம், அந்த திறமைகள்லாம் பயன்படுத்தி ஜோக் அடி சத்தியத்தை விட்டு இந்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டி நமக்கு இருக்கிற திறமைகள்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லி, பிடிச்சதெல்லாம் விரும்புறதெல்லாம் சொல்லி அவங்களை கவர வைத்து கட்டுப்படுத்துற கட்டுப்பாடு சரிங்களா. நம்ம ஊர்ல எவ்வளவு நடக்கு தெரியுமா, அது தன்னுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நாம அடிக்கடி யோசிப்பேன். நான் எப்படி இவங்கிட்ட இப்படிப்பட்ட போதகர்கிட்ட கேட்கிறாங்க, அடிக்கடி நான் யோசிப்பாப்பேன், எப்படி மூளை இருக்கிற யாராவது போய் பால் தங்கைய போய் தேவனுடைய வார்த்தை சொல்றாருன்னு எப்படி போய் அந்த பிரசங்கத்தை கேட்பாங்க, நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். இதுதான் காரணம். ஏன்னா அந்த மக்கள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோக் அடிக்கக்கூடிய ஹியூமரஸ் திறமை, அது சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ பயன்படுத்தி, கிமிக்ஸ பயன்படுத்தி அதெல்லாம் கத்துக்கிட்டு மக்களுக்கு விருப்புற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, அவங்கள சோமன் கேட்கிற மாதிரி என்டர்டைன் பண்ணி 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 இவங்களுக்கு கவர்ந்து அவங்க அதுக்கு அடிமையா விழுந்து போயிடுறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் தேவ வாக்கு, இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவருடைய வாக்கு, அவங்க பர்சனாலிட்டினால கண்ட்ரோல் பண்றது. அவங்க சொல்றது எதுவுமே தேவ வசனம் இருக்காது, ஆனா அவங்களுடைய திறமை, அவங்களுடைய கேரக்டர், அவங்க பர்சனாலிட்டினால மக்களை கண்ட்ரோல் பண்றது. எத்தனை பேர் அதுக்கு அடிமைப்பட்டே போயிடுறாங்க தெரியுங்களா, அடிமைப்பட்டு. அவங்களுக்கு விரோதமா ஏதாவது சொன்னா போச்சு. இப்ப பிலிம் ஸ்டாருக்கு விரோதமா ஏதாவது சொல்லுங்க, அதை கொடுத்தது இதை கொடுத்தது என்னென்ன சண்டை, அப்படித்தான் அங்கேயும் அந்த மாதிரியும் சபையில வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒண்ணு வந்து இந்த சர்வாதிகார ஸ்டைலுக்கு அடிமைப்பட்டு போய் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருமணத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஸ்டர் சொன்னது தேவ வாக்கு, அது முட்டாள்தனமான ஒரு அறிவுரை சொல்லியிருப்பார், பைபிளுக்கு விரோதமா சொல்லியிருப்பார், ஆனா அவர் சொல்லிட்டார் கேட்டார். அவர் பைபிள் இருக்கிறபடி சொன்னா தான் கேட்கணும் இல்லைங்களா, அவருடைய ஆலோசனை அவரே வச்சுக்கிட்டோம். பைபிள் சொன்னாரா நம்ம கேட்கணும், பைபிள் இருக்கிறபடி சொன்னாரா நம்ம கேட்கணும், அதுதான் தேவ வாக்கு. அது தேவ வாக்கு எடுத்துக்கொள்றவர் தான் இவர், இவர் சொல்றதால தேவ வாக்கு இருக்க முடியாது. ஆனா அவர் சொல்றதான் தேவ வாக்கான்னு நினைச்சு வேதம் இல்லாத மக்கள் எத்தனை பேர் இந்த பெந்த வாக்கு கூட்டங்கள்ல எத்தனை பேர் இந்த பாஸ்டர்ஸ்ங்க சர்வாதிகாரம் கண்ட்ரோல பண்ணி மிரட்டி மக்களை, உங்களுக்கு சாபம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எத்தனை பேருடைய குடும்பங்கள், வாழ்க்கை, எதிர்காலம், படி எல்லாமே கெட்டு போயிருக்கு. எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க டாக்டருங்கிட்ட போகாம இல்லைங்களா, சர்வாதிகார கட்டுப்பாடு. இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கவர்ச்சி, அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய பர்சனாலிட்டினால கவர்ந்து போய் எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் நாலு காரியத்தை எச்சரிக்கிறார். தேவ ராஜ்யத்துல தான் நீ பெரியவன் ஆகணுமா, முதலாவது தேவராஜ்யத்துல அரசியல் மூலமா ஆக முடியாது. மக்களை எப்படி பேசணும், என்ன செய்யணும், அப்படி பண்ணணும், யார பிடிச்சா என்ன ஆகும், அதெல்லாம் இங்க செய்யாது, அதெல்லாம் உலகத்துக்கு ஓகே, இங்க ஆக முடியாது, அப்படி செய்யாது. உறவுகள அட்வான்டேஜ், உறவுகள க்ளோஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சொந்தக்காரர் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அவங்க யாக்கோபு இது பயன்படுத்துற மாதிரி. ரெண்டாவது அறியாமல் துன்கரமான லட்சியத்தை வச்சுக்கிட்டு பெருசாக முடியாது. மூன்றாவது சர்வாதிகார ஸ்டைல நம்ம பயன்படுத்த பெரியவா ஆக முடியாது. கவர்ச்சியான கட்டுப்பாடை இங்க செய்து பெரியவா ஆக பார்க்கக்கூடாது. பாருங்க இதெல்லாம் நம்ம எவ்வளவு படிக்கணும், தேவ ராஜ்யத்துல எப்படி பெரியவன் ஆகக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இதெல்லாம் நம்ம படிச்சுக்க வேண்டியது, இது நமக்குள்ள இருக்கான்னு நம்ம பார்க்கணும் முதலாவது இல்லைங்களா. நம்ம பேச்சுல, நம்ம நடத்தையில இதெல்லாம் அரசியல் பண்ண பாக்குறோமா இங்கன்னு பாக்கணும், இல்ல நம்ம மத்தவங்க மேல அதிகாரம் செலுத்தணும்னு பாக்குறோமா, அதிகாரத்தின் மூலமா, இல்ல கவர்ச்சியா நம்ம பேசுற விதம், நம்ம பேசுற இது எவ்வளவோ நல்லா இருக்கு. இவர பாஸ் பண்ணிதான் நல்லா இருந்துச்சு, அவர் எப்ப பார்த்து திட்டிட்டு இருக்கிறாரு, இவர் எவ்வளவு அருமையா ஆறுதலா வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி பர்சனாலிட்டியில கவர் பண்ணக்கூடாது. தேவ வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்ல போறேன் இல்லைங்களா. அது ஆறுதலா பேசுன, ஆறுதலா பேசு, கடினமா பேசுனா, கடினமா பேசு, அந்த வசனத்துகை அறிவிக்கிற கருவியாகத்தான், ஹெரால்டா தான் நம்ம பிரீச்சிங் இருக்கணுமே தவிர, பிரீச்சிங்னாவே அறிவிப்பு, ராஜாவுடைய மெசேஜ கொடுக்கறோம். நம்ம பர்சனாலிட்டி எங்க வந்துச்சு, நம்ம கவர்ச்சி அங்க எங்க வந்துச்சு இல்லைங்களா, அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் இருக்கா, இதுதான் ஆபத்து. இப்படி எங்கேயாவது நம்ம சபையில பெரியவங்க ஆகணும்னு பார்த்தாங்கன்னா அதை மக்களா நம்ம நிராகரிக்கணும், மக்களா நம்ம அது கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. இது சபையை பிரிக்குதுங்க, இதுதான் சபைகளை பிரிவினம் கொண்டு வர்றது. நம்மள ஒவ்வொருத்தரும் தேவ ராஜ்யத்தில் இப்படி ஆகிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்க கூடாது. அப்ப எப்படி இந்த பாஸ்டர் சபையில பெருசாகிறது, அதை தான் அடுத்த வாரம் படிக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வாங்க, இந்த நாலு வார்னிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ரெண்டு ஒரு ஃபுட் நோட் அப்ளிகேஷன் வந்து சொல்லி முடிக்கிறேன். இதுல ஆண்டவருடைய மகிமை, இயேசுடைய மகிமையை நம்ம இதுல பாக்குறோங்க, அவருக்கு இருக்கக்கூடிய மகா சாந்தமும் பொறுமையை நம்ம இங்க பாக்குறோம். இந்த சீஷர்கள் உண்மையான சீஷர்கள் தான், ஆனா அறியாமையான சீஷர்கள். ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு பொறுமையோடு சாந்தத்தோடு டீல் பண்றாரு இல்லைங்களா. ஆனா நீங்க எல்லாம் அவங்களை வச்சுக்கிட்டு என்னன்னு ரிஜெக்டட்னு தூக்கி போடல. ஆனா நம்மளும் எத்தனையோ காலத்தில் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே சரியான போதகம் இல்லாம சரியான வழி நடத்தல் இல்லாம எவ்வளவு இப்படி எல்லாம் இருந்திருக்கிறோம். நான் ரொம்ப இருந்திருக்கிறேன். அறியாமையில ஆர்வ கோளாறுல என்னென்னவோ செய்து தப்பாலா செய்து தப்பாலா நினைச்சுக்கிட்டு பெருமையில அதை இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் தூக்கி போட்டுக்கலையே நம்ம. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அவர் என்னோடு பொறுமையா இருந்து தயவா இருந்து கத்து கொடுத்து திருத்தி சரி பண்ணி என் குணங்களை சிந்தனைகளை வேதத்தின்படி மாத்தினால்தான் அறிவு நமக்கு வந்துச்சு இல்லைங்களா. அவர் நம்ம கிட்ட எவ்வளவு ஜென்டலா பொறுமையா இருக்கிறார். அதே மாதிரி நம்மள மக்கள் கிட்ட இதெல்லாம் பார்த்தோம்னா ஜென்டலா பொறுமையா இருந்து சிரித்த பார்க்கணும் இல்லைங்களா. என் பாடுகள்ல நீங்க பங்கு பெறுவீங்களா? ஆமா பெருமாவான பராங்க ஒண்ணு கொடுக்கல என்ன தெரிஞ்சுக்கானு அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு. ஆமா படுவீங்க தான் அப்படி. எவ்வளவு ஜென்டில்னஸ், எவ்வளவு பேஷன்ஸ் நம்ம படிச்சுக்கணும்ல இது இல்லைங்களா. நம்ம கிட்ட ஆண்டவர் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம், புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கிறோம்னா அவருடைய பொறுமையும் பாஸ்டர்ஸை வச்சு சபையை வச்சு நல்ல சபைகளை வச்சு நல்ல பாஸ்டர்ஸை வச்சு நம்ம திருத்தி கத்து கொடுத்து திருந்த ஆறு ஜென்மங்கள் சில நேரங்கள்ல நம்ம ஆனால் நம்மள திருத்தி இருக்கிறார், மாத்தி இருக்கிறார், கத்து கொடுத்திருக்கிறார். அந்த பொறுமை ஆண்டவர்கிட்ட இருந்து பார்த்து படிக்கணும். இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்கிற அந்த லட்சியத்தை பாக்குறாரு இல்லைங்களா. அது சுயநல லட்சியமா இருந்தாலும் இயேசு கூட இருக்கணும்னு விரும்புறாங்க அவங்க இல்லைங்களா. அதுல நல்லதை பாக்குறாரு, உன்னோடு நெருங்கி இருக்கணும் அதுல நல்லதை பாக்குறாரு. அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியல, ஆனா அவருடைய மீறிய பொறுமை அவருடைய ஞானம் ஞானத்தோட அவங்களை டீல் பண்றதை பாக்குறோம். இன்னொன்னு என்ன இயேசு கிட்ட கத்துக்கிறோம், பிதாவுடைய சித்தத்துக்கு எம்மட்டும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். நான் சொன்னேன் நம்மள கொஞ்சம் தூக்கி விட்டா போதும், தலைக்கு மேல வந்துடும். அவரை என்ன தூக்கி விட்டாலும் என்ன வந்து மாமியா வந்து பேசினாலும் சரி மட்டா வந்து பேசினாலும் சரி என் பிதாவுடைய சித்தம் என்னுடைய இது இல்லை, என் வேலை இல்லை அது கொடுக்கறது. ஏ வேலை இல்லை, பிதாவுடைய சித்தத்துக்கு எவ்வளவு அடங்கி இருக்கிறார். நீங்க இருக்கிறீங்களா அப்படி ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையில பிளான் பண்றதுல இது பிதாவுடைய சித்தமானு யோசிச்சு பண்றோமா? எவ்வளவு துணிகரமா, எவ்வளவு துணிச்சலா, எவ்வளவு அறியாமையின் லட்சியங்களை எவ்வளவு வளர்த்துக்கிறோம் நம்ம உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களா? பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், இது அவருடைய சித்தம் இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியுது. இது அவர் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது இல்ல இல்லீங்களா. ஏன் எல்லாரும் நினைச்சிருக்கிற அதிகாரம் எனக்கு இருக்க பொசிஷனை கொடுத்துறது வாங்கிக்க நீ உனக்கு தான் இல்ல. இன்னும் பிதாவுடைய சித்தம் அது அவருடைய உரிமை, அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். அந்த தாழ்மை பிதாவுடைய சித்தத்தில் சார்ந்திருக்கிற இந்த பாடங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த விதமா தேவனுடைய ராஜ்யத்துல மகிமையை தேடக்கூடாது. நம்ம பெரியவங்க ஆகணும்னு தேடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவங்க ஆகிறதுக்கு உண்மையான வழி என்ன தெரியுமா? தாழ்மையின் வழி, தாழ்மையின் வழி. அந்த தாழ்மை எப்படி வெளிப்படும்ன்றத அடுத்த வாரம் அவர் அருமையா சொல்லிக் கொடுக்க போறார். அதை நம்ம படிப்போம், ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே இந்த பாடத்துக்காக இந்த எச்சரிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த காரியங்கள் படிக்காததுனால தானே இன்னைக்கு எத்தனையோ சபைகள் அரசியல் செய்து கொண்டு அதிகார ஆட்சிகளுக்குள்ள துணிகரமான அறியாமை லட்சியங்களை கொண்டு அதை செய்வோம் இதை செய்வோம் அவளை திரட்டுவோம்னு சொல்லிட்டு எவ்வளவு பெருசா ஆகணும்னு சபைகள் தாழ்மையில நொறுங்கி போய் மனம் நிறுங்குண்ட இருதயம் இல்லாத சபைகளாக பெருமையும் உலக பிரகாரமான முயற்சிகளும் சாதனங்களும் சபைகள்ல பயன்படுத்துறத பாக்குறோம். அத்தனை பேரை சேர்த்துருவோம், எத்தனை பேரை சேர்த்துருவோம்னு பல முயற்சிகளை செய்யறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே எத்தனையோ மனிதர்களுடைய குணங்கள், மனிதர்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஸ்கில்ஸ்னால கவர்ந்து அழிந்து கொண்டிருக்கிறத சத்தியம் நிராகரிக்கப்படுறத பாக்குறோம். இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரே. நாங்களும் அப்படி தவறா போய்விடுகிறக்கூடியவர்கள். இதெல்லாம் எங்களுக்கும் இருக்கக்கூடிய சோதனைகள். இந்த பாடங்களை நன்றாக படிக்க உதவி செய்யும், நன்றாக எங்கள் முடியும் அது மற்றவங்கள வரும்போதும் அடையாளம் கண்டு அதை தவிர்த்து கொள்ள முற்றிலுமா அதை கொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையான விதத்தில் தேவ ராஜ்யத்தில் எப்படி நாங்கள் பெரியவங்க ஆக முடியும் என்பதை படித்து அந்த பாதையில் நாங்கள் செல்ல எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.